ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை 28 பாசுரம், கறவைகள் பின் சென்று. இந்த பாசுரத்திலே இந்த இடைப்பெண்கள் எல்லாரும் கண்ணனிடத்திலே தங்களுக்கு கர்ம ஞான பக்திகள் யோகங்கள் இல்லை என்னும், அதற்கு அடியான குலத்திலே நாங்கள் பிறக்கவில்லை என்னும் தெரிவித்து, எம்பெருமானுடைய குணபூர்த்தியை அனுசந்தித்து, எம்பெருமானுக்கும் அவர்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை சொல்லி, செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு வேண்டி பிராப்தியத்தை அபேட்சிக்கிறார்கள். இந்த பாசுரத்தில் பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள சில ஸ்ரீராமாயண மேற்கோள்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த இடைப்பெண்கள் தங்களிடத்திலே எம்பெருமானை பெறுவதற்கு எந்த உபாயமும் இல்லை என்று தங்களுடைய கைமுதலின்மையை தெரிவிக்கிறார்கள். முதலிலே கர்மயோகங்கள் முதலானவை செய்ய வேண்டுமென்றால் சாஸ்திரத்தை நன்கு கற்றிருக்க வேண்டும். அதற்கு முதலிலே குருகுலவாசம் செய்திருக்க வேண்டும். இடத்திலே நாயனாருடைய வியாக்கியானம், பிராப்பிய ருச்சியுடையார் அது கைபுகுருமளவும் பெருவிடாயர் நீர் நசையுள்ள விடமெங்கும் தட்டி திரியுமோ பாதி ருச்சிக்கு வர்தகராயிருப்பார் பின்னே கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமகா என்கிறபடியே பூர்ண கணசாதிகளும் கொண்டு சமிட்பாணிகளாய் திரிதல் என அருளி செய்கிறார். அதாவது இந்த ஞானத்திலே அபேட்சையுடையார், இந்த சாஸ்திர ஞானத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசையுடையவர்கள் ஒரு ஆச்சாரியனை அண்டி அவர் பின்னர் செல்ல வேண்டும். அதுவும் எப்படி செல்ல வேண்டும் என்னால் பூர்ண கலசாதிகளும் கொண்டு சமிட்பாணிகளாய் திரிதல் என ஆச்சாரியனை பின்தொடர்ந்து அவருக்கு அடிமை செய்து கைங்கரியங்களை செய்து கொண்டு அவரிடத்திலே ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு ஸ்லோகம், ஸ்ரீராமாயண ஸ்லோகம், பாலகாண்டத்திலே 2 சர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம், கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமகா என்ன இந்த ஸ்லோகம் உதாகரிக்கப்பட்டுள்ளது. முதல் சர்க்கத்திலே வால்மீகிக்கு நாரத பகவான் ஸ்ரீராமாயண சங்கேபத்தை தெரிவித்து விடைபெற்று சென்றார். பிறகு வால்மீகியானவர் தமசா நதிக்கு தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரோடு செல்கிறார். அப்பொழுது தமசா நதியிலே நான் நீராடி வருகிறேன் என்று பூர்ண கலசத்தை கீழே வைக்கச் சொல்லி அவருடைய மர உரி முதலான துணிகளை எல்லாம் கொடுக்கச் சொன்னார் வால்மீகி. பரத்வாஜரும் அப்படியே செய்தார் என காணப்படுகிறது. நியஸ்யதாம் கலசஸ்தாத தீயதாம் வல்கலம் மம இதமேவாவகாகிஷ்ய தமசா தீர்த்தம் உத்தமம் என்ன, இந்த உத்தமமான தமசா தீர்த்தத்திலே அவகாகிக்கிறேன், நீராடுகிறேன். நியஸ்யதாம் கலசஹா என்ன, இந்த கலசத்தை கீழே வைத்து தீயதாம் வல்கலம் மமா என்ன, என்னுடைய மர உரியை கொடுப்பாயாக என்று தெரிவிக்கிறார். பிறகு தமசா நதிக்கரையிலே 2 கிரௌங்ஷ பக்ஷிகளை பார்க்கிறார். அதிலே பெண் பக்ஷியை விட்டு ஆண் பக்ஷியை ஒரு வேடனானவன் அடிக்கிறான், அது இறந்து விடுகிறது. அந்த பெண் பக்ஷியும் துடிக்கிறது. அதை பார்த்தவுடன் வால்மீகி மகரிஷிக்கு கோபம் ஏற்பட்டு முதலிலே ஒரு ஸ்லோகம், அந்த சோகமானது ஸ்லோகமாக வருகிறது என்ன, அந்த விஷயங்கள் நடக்கின்றன. பிறகு அவர் தீர்த்தமாடிய பின் பரத்வாஜஸ்தத்சிஷ்யோ வினீதஸ்ருதவான் முனேகே கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமஹா என்ன, ததா சிஷ்யா வினீதா ஸ்ருதவான் முனிகி பரத்வாஜா என்ன, பரத்வாஜர் சிஷ்யரான பரத்வாஜர் எப்படி இருந்தார், சிஷ்யா வினீதா என்ன மிகவும் பணிவுடன் இருந்தார், ஸ்ருதவான் என்ன சாஸ்திரங்களை கற்றவராக இருந்தார், முனிகி அப்படிப்பட்ட முனிவரான பரத்வாஜர் பூர்ணம் கலசம் ஆதாயா என்ன, பூர்ண கலசம் கலசத்திலே தீர்த்தத்தை நிறைத்து கொண்டு, பிருஷ்டதா என்ன வால்மீகிக்கு பின்னால், வால்மீகி மகரிஷிக்கு பின்னால் அனுஜகாமகா என்ன, வால்மீகி முனிவரை பின்தொடர்ந்தார் என்று காட்டப்படுகிறது. இப்படி ஞானம் சம்பாதிக்க வேணும் என்னால், சாஸ்திர ஞானத்தை அதிகரிக்க ஆச்சாரியனை அனுவர்த்திக்க வேண்டும், பின் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்களோ கறவைகள் பின் சென்று என கறவ மாடுகள் பின்னாடியே செல்கிறார்கள். இவர்களுக்கு ஆச்சாரியர் யார் என்னால் இந்த கறவ மாடுகள் தானாம். ஒருவனுக்கு ஞானம் இல்லை என்னால் ஞானேன ஹீனகா பசுபிஸ் சமானகா என்று சொல்லுவார்கள். அவனை விலங்கு என்று சொல்லுவார்கள். விலங்கே இவர்களுக்கு ஆச்சாரியன் என்னால் இவருடைய ஞானம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இவருடைய ஞானத்தை பார்த்தால் அந்த மாடுகள் வசிஷ்டர் என்று சொல்ல வேண்டுமாம். அப்படி இவர்களுக்கு ஞானத்திலே குறைவு இருக்கிறது. கறவுகள் பின் சென்று இந்த பரத்வாஜ முனிவரோ கலசம் பூர்ணமாதாயா என பூர்ண கலசத்தை எடுத்துக்கொண்டு குருவின் பின்னே சென்றார் என்று பார்த்தோம். இவர்கள் எப்படி செல்கிறார் இந்த பெண்கள் என்னால் பசுமைப்பதற்காக உரியும் மழுவும் தடியும் கொண்டு ஞானப்பிரதராகவும் பிராப்திய வஸ்துவாகவும் நினைத்து பின் சென்றது பசுக்களை. என்ன இந்த பெண்கள் எல்லாரும் உரி மழு தடி இதெல்லாம் கொண்டு தங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்கிறார்களாம், அதாவது இந்த மாடுகளுக்கு. ஆக தங்களிடத்திலே கர்மயோகம் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். உடனே எம்பெருமானும், சரி கர்மயோகம் இல்லாவிட்டால் என்ன, இந்த பிறவியில் இல்லையாகிலும் மோக்ஷத்துக்கு காரணமான ஞான பக்திகள் இருந்தால் குறையில்லையே. சபரி, அவளும் உங்களைப் போலே பெண்தான், அவள் தர்ம நிபுணையாக இருந்தாள் என்று பார்க்கிறோம் ஸ்ரீராமாயணத்திலே. என்ன இங்கே ஸ்ரீராமாயண மேற்கோளை காட்டுகிறார் நாயனார். அப்படியா, எங்களிடத்திலே ஞானமே இல்லை என்று இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து என, எங்களிடத்திலே அறிவொன்றும் இல்லை என்று, தங்களிடத்திலே ஞான யோகமும் இல்லை என்று தெரிவித்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்னால் தங்களுடைய குலத்தை பார்த்தாலே தெரிகிறது. இந்த கர்மமோ ஞானமோ அதிகரிக்க செய்வதற்கு யோக்கியதையே கிடையாது, தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட குலம் ஆய்குளம், அதிலேயும் பெண்களாக பிறந்திருக்கிறோம். அறிவொண்ணமில்லாத ஆய்குளத்து என்ன ஆய்குளம். ராவணன் துர்புருத்தன் என்கைக்கு அடியன் என்ன ராட்சசன் என்றார் போலே என்ன இங்கே ஒரு உதாரணம் காட்டுகிறார் நாயனர். அதாவது இந்த பெண்கள் தங்களுக்கு கர்மஞான யோகங்கள் இல்லை என்பதற்கு தங்களுக்கு யோக்கியதே இல்லை. காரணம் என்ன, தாங்கள் பிறந்த குலம் ஆய்குளம் என்ன. அதை எதைப்போல என்னால் ராவணன் கெட்ட நடத்தை உடையவனாக இருந்தான், அதற்கு காரணம் என்ன என்னால் அவன் ராட்சசன், இங்கே ராட்சச ஜாத்தியைச் சேர்ந்தவன் என்பதனாலே என்று இது ஒரு ஸ்ரீராமாயண மேற்கோள். இந்த ஸ்லோகம் விபீஷணன் வானர முதலிகளை பார்த்து சொன்னது. ராவணோ நாம துர்வருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாக மனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா என யுத்தகாண்டத்திலே 17வது சர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தொடங்கி விபீஷணன் சரணாகதிக்கு அங்கமான தன்னுடைய தோஷத்தையெல்லாம் தெரிவிக்கிறான். இந்த ஸ்லோகத்திலே தனக்கு இருக்கக்கூடிய மூன்று தாழ்ச்சிகளை தெரிவிக்கிறான். முதலில் ராவணனுக்கு ஆளாக இருந்தான், அடியவனாக இருந்தான், அதனாலே வந்த தாழ்வு. மேலும் அந்த ராவணனுடன் விட முடியாத சம்பந்தம் உறவு இருக்கிறது என்ன, அதனால் வந்த தாழ்ச்சி. மேலும் தனக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய தாழ்ச்சி என்ன மூன்று தாழ்ச்சிகளை தாழ்வுகளை தெரிவிக்கிறான். ராவணன் என்னால் எல்லாரையும் அழச்செய்கிறவன், உலகங்களை அழச்செய்கிறவன் என்று அர்த்தம். அப்படி எல்லாரையும் அழும்படியாக முனிவர்களையும் தேவர்களையும் நலிந்தான், அதனாலே ராவணன் என்று பிரசித்தி பெற்றான். ராவணோ நாம என எதிரிகள் குழுவிலே கூட இவன் மற்றவர்களை நலிபவன் என்று பிரசித்தமாக தெரியுமா, அந்த பிரசித்தி இருக்கிறது. துர்விருத்தா என்ன விருத்தமாவது ஆச்சாரம், துர்விருத்தம் என்னால் ஆகாரம் தூக்கம் பயம் மைதுனம் முதலான காரியங்களிலே அறத்திற்கு கட்டுப்படாமல் இருக்கை என்ன தாழ்ந்த ஆச்சாரத்தை உடையவன். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்னால் ராட்சசகா என்ன இந்த தோஷங்கள் எல்லாம் அந்த ஜாதியினாலே ஏற்பட்டது, இந்த ராட்சச குலத்திலே பிறந்தமையாலே ஏற்பட்டது. சரி இதெல்லாம் தோஷம் என்ன சொல்லி திருத்தலாமே என்னால் திருத்தும்படியாக அவன் இல்லை, ராட்சசேஸ்வரகா என்ன ராட்சசர்களையே நியமிப்பவனாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அதனாலே ராட்சசர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் இவனே காரணம் என்று சொல்லும்படியாக இருக்கிறான். ராட்சசோ ராட்சசேஸ்வரகா என்ன அவனாலே வந்த தாழ்வை, அதாவது ராவணனாலே வந்த தாழ்ச்சியை தெரிவித்தான் விபீஷணன். அவனுக்கு கையாளாக இருந்திருக்கிறான், மேலும் அது மட்டுமா, அவனுக்கு தம்பியாகவும் இருந்திருக்கிறானே. தஸ்யாகம் என்ன அவனுக்கு நான் என்ன சொல்லப்படுகிறது. இது அவனுக்கு அடிமை என்ன ஆறாம் வேற்றுமை பொருளிலே வருகிறது. அனுஜோ பிராதா என அவனாலே தோஷமடைந்த வயிற்றிலே பிறந்தவன் இவன். மேலும் ராவணன் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கெல்லாம் உதவி செய்பவனாக இருக்கிறான். விபீஷணா இதி ஸ்மிருதா என ராவணனாலே ஏற்பட்ட தோஷம் இரண்டு, அதாவது ராவணனுக்கு அடியாளாக இருத்தல், மேலும் தம்பியாக இருத்தல். அதை காட்டிலும் தனக்கே ஒரு இயற்கையான தாழ்ச்சி இருக்கிறது என்று தெரிவிக்கிறான் விபீஷணன் என்ன பெயரிலேயே தெரிகிறது. பலவிதமாக பயமுறுத்துகிறவன் என அர்த்தம். அப்படி தானும் பலவிதமாக பயமுறுத்துவனாக உலகில் பெயர் பெற்றிருக்கிறான் என்று தன்னுடைய தோஷங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு சரணடைகிறான் விபீஷணன். எம்பெருமானை சரணடையும் பொழுது நம்முடைய நைச்சியங்களை தாழ்ச்சிகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணடைய வேண்டும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களையெல்லாம் ஒருபொழுதும் சொல்லாமல் தன்னுடைய தாழ்ச்சிகளையே முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சரணடைய வேண்டும் என்று இங்கே காட்டப்படுகிறது. அதைப் போலவே இந்த ஆய்ப்பெண்களும் தங்களிடத்திலே கர்ம ஞான பக்தி யோகங்கள் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் இந்த பெண்களிடத்திலே, சரி என்னை பெறுவதற்கு உங்களிடத்திலே எதுவும் இல்லை என்றால் இழந்துவிட வேண்டியதுதான் என்று தெரிவித்தானாம். அதற்கு அந்த பெண்கள், உன்னை பார்த்தாலும் கைவிட விலகில்லை, எங்களை பார்த்தாலும் கைவிட விலகில்லை என சம்பந்தத்தை தெரிவிக்கிறார்கள். கோவிந்தா இறைவா ஒழிக்க ஒழியாது பறைதாராய் என்று உங்களுக்கும், அதாவது கண்ணனுக்கும் இந்த ஆய்ப்பெண்கள் இடைப்பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு கண்டிப்பாக நீ எங்களுக்கு வேண்டியதை தந்தே ஆக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அவ்விடத்திலே நயனார், நான் ரட்சிக்கைக்கு நீங்கள் பண்ணின சாதனானுஷ்டானமென் என்று கேட்டால், அதாவது கண்ணன் அப்படி கேட்டால், தேவர் எல்லையிலே வர்த்திக்கிறதுக்கு குறை சொல்லப்போமோ என்கிறார்கள் அறிவுடையார். அறிவொண்ணுமில்லாத எங்களுக்கு விஷயவாச மாத்திரமன்னிக்கே குடல் துடக்குண்டானால் ரட்சிக்க சொல்ல வேணுமோ என்று தெரிவிக்கிறார்கள். இது ஸ்ரீ ராமாயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தேவர் எல்லையிலே வர்த்திக்கிறதுக்கு குறை சொல்ல போமோ, இப்படி தெரிவித்தவர்கள் ஸ்ரீராமாயணத்தில் தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள். எம்பெருமான் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் பெருமாளிடத்திலே சென்று தங்களுக்கு ராட்சசர்களால் ஏற்பட்ட நலிவை காட்டுகிறார்கள். ஏகிபஷ்ய சரீராணி என்று அப்பொழுது எம்பெருமான் தங்களை கண்டிப்பாக காக்க போனும் என்பதற்கு, தேவயம் பவதா ரக்ஷ்யா பவத் விஷய வாசினா நகரஸ்தோ வனஸ்தோபா துவம்னோ ராஜ ஜனேஸ்வரா என இத அரண்ய காண்டத்திலே முதல் சர்க்கத்திலே 20வது ஸ்லோகம். தேவயம் பவதா ரக்ஷ்யா, நாங்கள் உம்மால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். என்ன காரணம்? தேவயம் பவதா ரக்ஷ்யா பவத் விஷய வாசினா என உம்முடைய தேசத்தில் வசிக்கிற நாங்கள், இதுவே தகுதிதான். வேற எந்த விஷயம் வேண்டாம். கர்மஜான பக்திகள் அதையெல்லாம் துணை கொள்ள வேண்டாம். எம்பெருமானுக்கும் இவர்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன? எம்பெருமானுடைய எல்லையிலே வசிப்பவர்கள் என்கிற அந்த சம்பந்தம் மாத்திரமே கொண்டு எம்பெருமானாலே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ன இந்த முனிவர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்கள் மேலும், நெஸ்ததண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷணீயாஸ் ஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதா ஸ்தபோதனாக என தங்களை பற்றியும் தெரிவிக்கிறார்கள். நெஸ்ததண்டா என கோபங்களை எல்லாம் வென்றவர்கள், ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா இந்திரியங்களை வென்றவர்கள், ரக்ஷணீயா ஸ்வயா சஸ்வத் அதனாலே நாங்கள் இங்கே தபோ பலத்தை கொண்டெல்லாம் காரியம் செய்ய முடியாது, உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். கர்ப்பபூதாகா என ஒரு கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை அது தன்னைத்தான் ரட்சித்து கொள்ளுமா? தன்னுடைய தாயையே எதிர்பார்த்திருக்கும். அப்படி தாய் போன்றவன் நீ, அதனால் உம்மாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் என்று பலவாறு தெரிவிக்கிறார்கள் இந்த ரிஷிகள். அதைப்போலவே இந்த பெண்களும் தங்களுக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான குடல் துடக்கை முன்னிட்டு கொண்டு தெரிவிக்கிறார்கள். நாங்கள் உன்னுடைய எல்லையிலே நீ இருக்கக்கூடிய இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கிறோம். அந்த தகுதி மட்டுமல்ல, மேலும் உங்களுக்கும் அதாவது கண்ணனுக்கும் இந்த பெண்களுக்கும் உண்டான குடல் துடக்கு சம்பந்தமும் வேறு இருக்கிறது. அதனாலே கண்டிப்பாக நீ எங்களை ரட்சித்து பறையை அதாவது கைங்கரியமாகிற பறையை தந்தருள வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த பெண்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு அபராத க்ஷாமணம் வேண்டுகிறார்கள். அதாவது தாங்கள் செய்த குற்றங்களை பொறுத்தருள பிரார்த்திக்கிறார்கள். இதற்கும் ஸ்ரீராமாயணத்திலிருந்து நாயனார் மேற்கோள் காட்டுகிறார். பிரேஷ்யஸ்வ க்ஷமிதவ்யம் மே என்கிற ஸ்லோகத்தை எடுத்தாள்கிறார். இது கிஷ்கிந்தா காண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். யதி கஷ்டித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்டித் நாபராத்யதி என்று ஏதோ நம்பிக்கையாலோ அன்பாலோ சிறிது தவறு செய்திருந்தாலும் உமது அடியேனான என்னை மன்னிக்க வேண்டும். இவ்வுலகில் குற்றம் செய்யாதவன் எவனும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகமானது சுக்ரீவனாலே இளைய பெருமாள் லக்ஷ்மணிடத்திலே சொல்லப்பட்டது. எந்த இடம் என்னால் பெருமாள் வாலியை கொன்றார். பிறகு மழைக்காலம் ஏற்பட்டு விட்டபடியினாலே இந்த மழைக்காலத்திலே நீ சுகமாக இரு என்று சுக்ரீவனை அனுப்பினார். இழந்த சுகத்தை எல்லாம் நீ அனுபவி என்று சொல்லி மழைக்காலம் முடிந்தவுடன் சீதையை தேடுவதற்கு சேனைகளை திரட்டி கொண்டு வர வேணும் என்று பெருமாள் நியமித்தார். சுக்ரீவனும் அப்படியே சென்றான். பிறகு பெருமாளுக்கு கொடுத்த வார்த்தையை மறந்து விட்டான். பெருமாளும் இளைய பெருமாளை அழைத்து நீ போய் என்னென்னு கேட்டுன்னு வான்னு அனுப்புற. இளைய பெருமாள் அங்கே சென்று தன்னுடைய வில்லின் நாளின் ஓசையை எழுப்புகிறார். அதை பார்த்து பயந்து விட்டான் சுக்ரீவன். திருவடி ஆஞ்சநேயருடைய ஆலோசனையின் பேரில் தாரையை கொண்டு இளைய பெருமாளுடைய கோபத்தை தணிக்கிறான். அஞ்சலி ஹஸ்தத்தோடு லக்ஷ்மணன் முன்னே வந்து தெரிவிக்கிறான். அன்பாலோ நம்பிக்கை ராமன் மீது உள்ள விசுவாசத்தாலும் அன்பாலும் சிறிய தவறுகள் செய்திருந்தாலும் நான் உனக்கு அடியவன் என்று என்னை மன்னிக்க வேண்டும். யார்தான் குற்றம் செய்யவில்லை என்று தெரிவிக்கிறான். அப்படி இந்த பெண்களும் தன்னை சிறுவேர் அழுத்தனவும் சீரியர் விழாதே என்று பண்ணின அபராதங்களுக்கு க்ஷாமணம் பிரார்த்திக்கிறார்கள். ஆக எம்பெருமானை சரணடையும் பொழுது தன்னுடைய ஆகிஞ்சன்யம் அதாவது கைமுதலின்மையை தெரிவிக்க வேணும். அதற்கு யோக்கியதை கூட இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். எம்பெருமானுடைய சம்பந்தத்தை தெரிவிக்க வேண்டும். பிறகு அபராத க்ஷாமணம் பண்ண வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் ஸ்ரீராமாயணத்திற்கு மேற்கோள்களை இந்த பாசுர வியாக்கியானத்திலே அழகியமணவாள பெருமாள் நாயனார் அற்புதமாக காட்டி அருளியிருக்கிறார். மேலும் சில பிரமாணங்களும் காணப்படுகின்றன. யதாமதி விண்ணப்பம் பண்ணினேன், குற்றங்களை பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.